உம்முடைய நாமத்திலே உங்களை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்திலே கூடுகிற பொழுதெல்லாம் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். எங்களை பலப்படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, எங்கள் மத்தியிலே நீர் எழுந்திருக்கிறபடியினால் உங்களை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. மகிமையின் ஆவியானவரே, மகத்துவ தேவனே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்ன ஒரு விசை, கரங்களை உற்சாகமாய் சாட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நஸ்ரீனா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். கடந்த நாட்களிலே நான் ஆவியின் கனியை குறித்து உங்களோடு சில சில காரியங்களாக பேசிக் கொண்டிருக்கிறது நீங்கள் அறிவீர்கள், கவனித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அதை நான் தொடர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23வது வசனங்களை நாம் முதலில் வாசிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாசியுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்றை வாசியாமல், முணுமுணுக்காமல், சத்தமாக எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போறோம்? சத்தமாக நாங்கள் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து என்னோடு வாசிப்பீர்களா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்ல. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. திருப்பி வாசிப்போமா என்ன ஒரு தடவை? ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிறு அன்பை குறித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. ஒன்றையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினாலே அந்த அன்பை குறித்து நாம் பார்த்து கடந்து வந்தோம். இந்த நாளிலே சந்தோஷத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்பது என்பது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கனி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் என்பது நிறைவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக தடவைகளிலே சந்தோஷம் என்பது திருடப்பட்டு போகிறது. அநேக காரியங்களினாலே திருடப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி வார்த்தைகள் வேதத்தில் தொனிக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் எவ்வளவுத்திற்கு கிறிஸ்துவுக்கு சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்பதை நாம் கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. நம் வாழ்வில் பிரச்சனை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, எல்லாம் இருந்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மளை அந்த சமாதானத்தில் நிறைக்கிறார் என்பது சத்தியமானது. ஹல்லேலூயா. ஆனால் அநேக தடவைகளிலே துக்கமும் துயரமும் நம்முடைய வாழ்வை மூழ்கி கொள்ளுகிறது. அதுதான் உண்மை. தேவ பிள்ளையுடைய வாழ்விலே அன்மை குறித்து நாம் பேசுவதுண்டு, தாழ்மையை குறித்து நாம் பேசுவதுண்டு. ஆனால் எங்கேயும் சந்தோஷம் என்பது ஒரு கனி, அது நம் வாழ்வில் இருக்க வேண்டும். எவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய வாழ்வை மூழ்கினாலும் சந்தோஷம் என்பது அதற்கு மேலாய் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டியது அவசியம். இல்லாவிடில் நம்முடைய வாழ்வு திருடப்பட்டு போய்விடும். நம்முடைய வாழ்வு வாழ்றதில் அர்த்தமில்லாமல் போய்விடும். நாங்கள் வாழுகிற வாழ்விலே பிரயோசனமற்றதாக போய்விடும். பெரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று மாறி ஒன்று ஒரு தேவையாவது இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனி, தேவனால் அருளப்பட்டிருக்கிற கனி, ஆண்டவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற கனி அது சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவுக்கு கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்கிறோம்? உலக காரியங்களை விடுங்கள், உலக பிரச்சனைகளை விடுங்கள், ஆவிக்குள்ளான மனிதனாக, ஆவியின் மனிதனாக நாம் எவ்வளவுக்கு தேவனுக்குள்ளே மகிழ்ந்திருக்கிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை ஆராய்வது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஏனெனில் அநேக காரியங்களினாலே நம்முடைய சந்தோஷம் திருடப்பட்டு போகிறது, கொள்ளையடிக்கப்பட்டு போகிறது. சிறிய காரியங்கள் வாழ்விலே பெரிய துக்கங்களை ஏற்படுத்துகிறது. அதனால் சந்தோஷம் நம்மளை விட்டு கடந்து போகிறது. பிரியமானவர்களே, இதுதான் உண்மையானது. வேதத்தில் பல ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். ஏன் நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது இந்த நாளிலே அவர் கூட அந்த வார்த்தைகளை எடுத்திருந்தார். என்னவெனில், அவர்கள் அடுத்த நாள் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தும், அவர்கள் கட்டப்பட்டு இருந்தும், அவர் காவலில் வைக்கப்பட்டு இருந்தும் கர்த்தரை துதிக்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தார்களே. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 16:22 சீக்கிரமாக நாங்கள் வாசித்து கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 16:22 இருந்து தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், கேட்கலாம்.
அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று.
பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை அநேகருக்கு புரிந்திருக்கும். அதனால் நான் சீக்கிரமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். ரெண்டு ஊழியர்கள், ரெண்டு மனிதர்கள், ரெண்டு தேவனுடைய பிள்ளைகள் சிறைச்சாலையிலே கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நற்செய்தியின் நிமித்தம், கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் அவர்கள் கட்டப்பட்டு அடுத்த நாள் அவர்களுக்கு மரணம் நேரிடலாம், அடுத்த நாள் அவர்கள் கொல்லப்படலாம், அடுத்த நாள் அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு நாளாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு காரியம் இருந்தது. என்ன தெரியுமா? அதை குறித்து கவலை அவர்களுக்கு இருக்கவில்லை, அதை குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லை, அவருடைய பிரச்சனைகளை குறித்து அவர்கள் நோக்கமுள்ளவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் தங்கள் தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் அநேக தடவைகளிலே நம் வாழ்க்கையிலே மாறி நடக்கிறது. வழங்குறதா? தேவனை தேட வேண்டிய நேரங்களில் நாம் தேடுவதில்லை, கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரங்களில் கர்த்தரை நாம் துதிப்பதில்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களில் முன்னுக்கு வைப்பதில்லை. அதனால் நம் வாழ்விலே அநேக காரியங்கள் சூழ்கிறது. சூழ்ந்தாலும் அதில் வெற்றி கொண்டால் பரவாயில்லை, அது நம்மளை விழுங்க நாம் விட்டு விடுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் இருக்கிற நீ உன் இருதயத்தை தேவ சமூகத்தில் வைத்து இன்றைக்கு தேவனுடைய சந்தோஷம் சமாதானம் என்கிற கனி உன் இருதயத்தை ஆட்கொள்ளுகிறதா? அல்லாவிட்டால் பயமும் திகிலும் வேதனையும் மாம்சமும் கஷ்டமும் கவலையும் விருப்பமும் வாஞ்சையும் என்ற காரியங்கள் உங்களை திகில வைக்கிறதா என்பதை சிந்தியுங்கள். நாம் தேவனை நம்புகிறவர்கள், அவர்தான் எங்கள் வாழ்வு. மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவனை நம்புகிறவர்களுக்குள்ளே பிரச்சனையின் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்யும். அது என்ன தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். அவர் மேல நான் என் பாரத்தை போடுகிறேன், அவர் அதை வாய்க்க பண்ணுவாரியா என்பதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்விலே இருந்தது. அவருடைய கடைசி முடிவின் நாட்களில என்ன சொல்லுகிறார்? நான் நல்லொரு ஓட்டத்தை ஓடினேன். ஹல்லேலூயா. அது சந்தோஷமாய் சொல்லுகிறார், நான் நல்லொரு ஓட்டத்தை ஓடினேன். அவன் பட்டது முழுவதும் பாடி, துன்பம், துயரம், வேதனை, ஆனால் அதன் மத்தியிலே தேவனுடைய மகிழ்ச்சி அவனை ஆட்கொண்டிருக்க வேண்டும். அல்லாவிட்டால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் சொல்ல முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகரை நாம் கவனிப்பதுண்டு, கேட்பதுண்டு. பிரதர், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு வேதனை எங்க வாழ்வில, உங்க வாழ்வில, அவங்க வாழ்வில. ஆனால் யாரும் இதன் மத்தியிலே தேவனுடைய ஆவியின் கனியாகிய சந்தோஷம் என் வாழ்வை மூடுகிறது பிரதர் என்று சொல்லி யாரும் சொல்லுகிறதை நாம் கேட்பதில்லை. ஒரு விசுவாசி தன் வாழ்வில் இருக்கிற துக்கத்தை குறித்து பேசுகிற நேரங்கள் அதிகம். ஒரு விசுவாசி தன் வாழ்வில் இருக்கிற வேதனைகளை குறித்து பேசுகிற நேரம் கூட. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியின் கனி நமக்குள்ள இருக்க வேண்டியதை பிசாசு பல வண்ணங்களே திருடி விடுகிறான். அதை நாம் சிந்திப்பதில்லையே, அதை நாம் நோக்குவதில்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு காரியம் சொல்லவா, எவரும் எவரும் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கனியை திருட விடாதிருங்க. அது நம் வாழ்வை நோகடித்து விடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை கவனிக்கிற பொழுது துக்கம் மூழ்கிறது, பிரச்சனை அவர்களை மூழ்கிறது, வேதனை அவர்களை மூழ்கிறது. அதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து விட்டார்கள். மகிழ்ச்சியோ காண முடியவில்லை, சந்தோஷத்தையோ காண முடியவில்லை, சந்தோஷமாக சிரிக்க முடியவில்லை, சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை, சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியவில்லை. ஏன்? வேதனை ஆழ்கிறது, கஷ்டம் நம்மளை ஆழ்கிறது, பிரச்சனை நம்மளை ஆழ்கிறது, வேண்டாத காரியங்கள் நம்மளை ஆழ்கிறது, வேண்டாத பிரச்சனைகளை நாம் சுமந்து கொண்டு திரிகிறோம். அதனால் மகிழ முடியவில்லை, சேர்ந்து சிரிக்க முடியவில்லை, சேர்ந்து கொண்டாட முடியவில்லை. ஏனெனில் அந்த கனி நம்முடைய வாழ்விலே மங்கிவிட்டது, மங்கிவிட்டது. பிரியமானவர்கள், ஆனால் ஆவியின் கனி என்று வாசிக்கிற பொழுது கட கட கண்ணு வாசிக்கிறோம், பாடமாக்கி இருக்கிறோம். ஆனால் உன் வாழ்விலே அது எவ்வளவுத்துக்கு இடம் பிடிக்கிறது, எவ்வளவுத்துக்கு அது எனக்கு பிரயோசனமாக இருக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் கிறிஸ்துவை அறிந்தும் தேவனை அறிந்தும் ஆண்டவரை அறிந்தும் கவலை, பிரதர் கஷ்டம், பிரதர் வேதனை. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, வேதனை இல்லாத மனுஷன் கிடையாது, பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது. அதன் மத்தியிலே ஆவியானவர் எனக்குள்ளையும் உனக்குள்ளையும் போட்டிருக்கிற அதுதான் மனமகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே எது எவ்வளவு இது எங்களுக்குள்ளே ஆட்சி செய்கிறது? பிரியமானவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாடுகளை குறித்து கொஞ்சம் பார்ப்போமா, வாசிப்போமா? இது எனக்கு இடையிலே வருகிற பொழுது என் உள்ளத்தில் போடப்பட்டபடினால் அதை நான் வாசித்து விட்டு கடந்துச்சுதான். அப்போஸ்தலர் 16:22 இருந்து சீக்கிரம் வாசிங்க. அதுல அவன் படுகிற கவலை வேறு, அவன் படுகிற கவலை வேறு. ஆனா இவைகளை அனுபவித்த மனுஷன்தான் முடிவில் சொல்லுகிறான், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், சந்தோஷமா சொல்றான். அப்பா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று பாட அனுபவிக்கிற நீ சந்தோஷமாயிரு, கர்த்தருக்கென்று பாட அனுபவிக்கிற நீ மகிழ்ச்சியாயிரு. கர்த்தருக்கென்று உன் வாழ்க்கை ஒப்புக் கொடுத்திருக்கியா? பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ஒரு மேட்டர் நமக்கு கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரதர் உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க பாருங்க, இந்த தேசத்திலே வந்து எல்லாரும் நடந்து வருகிற பாதையினூடாகத்தான் நாங்களும் நடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒருவேளை நீங்கள் படாத பாடுகள் நாங்கள் பட்டிருக்கலாமோ சொல்லி யோசிக்கிறேன். அந்த நாட்களில் வேற சிஸ்டங்கள், இந்த நாட்களில் வேற சிஸ்டங்கள் இருக்கட்டுக்கும், அதை குறித்து பேசலாம். 2 Corinthians 11:22 வாசிங்கள், இதை கொஞ்சம் கவனிங்கள். இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பாடுகள், தன்னுடைய பிரச்சனைகளை குறித்து வர்ணிச்சு எல்லாம் எதை எழுதி கொண்டு போகிறார் பார்க்கலாமே, என்னன்னு சொல்லி வாசிங்க.
அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் முத்தீரமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும்
நெருக்குகிறது. ஒரு வார்த்தை போட்டாங்க பாருங்க, இவைகள் எல்லாவற்றிலையும் எனக்கு ஒரே ஒரு கவலை இருக்கிறது. எது தெரியுமா? அது சபை. இங்க இருக்கிற ஒருத்தர் இந்த வார்த்தை நீங்க பாவிக்கிறது இடத்துல நான் கத்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், இவன் தான் பாட நிபபித்து எல்லாவற்றை குறித்து பேசாமல் இன்றைக்கும் எனக்கு ஒரு கவலை இருக்கிறது, அது சபையை குறித்திருக்கிறது, தேவனுடைய மனவாட்சியை குறித்திருக்கிறது. ஆனா அவன் சொல்றான், நான் பாட அனுபவிச்சேன், நான் துக்கப்பட்டேன், நான் துயரப்பட்டேன், நான் அடி வேண்டினேன், நான் காவலில் வைக்கப்பட்டேன், எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டு சகித்த, ஆனாலும் அவைகள் எனக்கு பரிசாக தெரியல. ஏ, நான் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன், அதனால அது அவனுக்கு பெரியா தெரியல. இன்றைக்கு உங்க வாழ்வில் எது பெரிதாய் தெரிகிறது, எது பெரிதாய் தெரிகிறது? அதுல ஆச்சரியமான வார்த்தைகள் எல்லாம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை விட்டு கடந்து செல்லுகிறேன் பிரியமானவர்களே. அலலையா, அநேக தரம் பிரயாணங்களிலே, அலலையா,
எனக்கு
பெரிய பிரச்சனைக்கு இல்லையா? நீ சொல்லுவியா இன்னைக்கு? உன்னால சொல்ல முடியுமா இன்னைக்கு? ஒருத்தர் கவச்சு விட்டா அது இது அது என்று நாண்டு கொண்டு தெரிகிறீர்களே. தொடர்ந்து வாசிங்க.
சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான
மோசங்களிலும்,
சமுத்திரத்தில் உண்டான
மோசங்களிலும்,
கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும்,
கள்ள சகோதரத்தில் இருந்து வந்த மோசங்களில், இவைகள் எல்லாம் என்னை பெரிசாக கவலைக்குள்ள நடத்தல. இவைகள் ஒன்றும் எனக்கு கவலையை உண்டு பண்ணல. எனக்கு உண்டு பண்ணினது ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய மனவாட்டி சபை. இன்னைக்கு சொல்லுவியா? உன்னால சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்ன பேசுறாங்க, என்ன திட்டுறாங்க, என்ன கோபப்படுறாங்க, எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு, ஆனா சபையை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை நெருக்கி ஏவுகிறது. சொல்ல முடியுமா? இன்னைக்கு அநேகருக்கு தங்கள் குடும்பங்களை குறித்த பக்தி வைராக்கியம் நெருக்குகிறது, ஆனா சபையை குறித்த பக்தி வைராக்கியம் உனக்குள்ள எப்ப வந்துச்சு? தேவ சமூகத்தில் சொல்ல முடியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் ஒன்றும் நிலந்திரமானவைகள் அல்ல. நம் வாழுகிற பூமியும் நிலந்திரமானது அல்ல. நம் வாழ்வு நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம் இந்த பூமியில. இந்த சரீரம் கூட வாடகைக்குரியது. இதுல நாம் நிலந்திரமாக இருக்க போறது கிடையாது. இதை அறிந்து கொள்பவன் ஞானி, இதை அறிந்து கொள்பவன் ஞானி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு தேசம் விட்டு ஒரு தேசம் வந்திருக்கலாம். இந்த தேசத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. அவைகள் நீண்டவைகள் அல்ல. ஒரு கொஞ்ச காலம், ஒரு சொற்ப காலம் தான் எல்லாம். அங்காலே என்ன, நித்தியமா இல்லையா என்பது தேவனுக்குத்தான் தெரியும். ஹல்லேலூயா. இவைகள் முதலானவைகள் எல்லாவற்றிலையும் என்னை நெருக்குகிறது உண்டு, எனக்கு கவலையை கொடுக்கிறது உண்டு, எனக்கு கண்ணீரை கொடுக்கிறது உண்டு. என்ன தெரியுமா? அது தேவனுடைய, கர்த்தருடைய சபையப்பா. இன்னைக்கு சபையின் காரியத்தில், கர்த்தருடைய மனவாட்டியின் காரியத்தில், கர்த்தருடைய சமூகத்தின் காரியத்தில் நாங்கள் அசத்தியாயும் நிர்விசாரமாகவும் இருப்பது நியாயமா? பிரியமானவர்களை, எல்லாரும் நன்றாக பேசலாம், நன்றாக வார்த்தைகள் வைத்து பேசலாம். எவ்வளவுத்துக்கு நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை முன்வைக்கிறோம் என்பது அவசியம். தேவராஜ்யம் எவ்வளவுத்துக்கு முன்னுரிமைப்படுத்தப்படுகிறது என்பதே அவசியம். அதுதான் வாழ்வு, அதுதான் வாழ்வு. எல்லாவற்றுக்கும் உதாரணங்களை தேடுவது வாழ்வல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு பதில்களை கொண்டு வருவது வாழ்வல்ல. முதலாவது தேவனுக்கென்று நாம் முதலிடம் கொடுக்கிறோமா என்பதுதான் வாழ்வு. அதன் அடிப்படையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னையும் உன்னையும் மகிழ்ச்சியின் ஆவியினாலே நிரப்புவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், குடும்பத்தை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை, அவருடைய வேலைகளை குறித்து கவலை, அவருடைய குடும்பங்களை குறித்து கவலை, எதுதான் இல்லை. ஆனா வேதத்தின்படி ஒரு தேவனுடைய பிள்ளை மகிழ்ச்சி நான் நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரச்சனை இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல, துன்பம் இருக்குது அதையும் இல்லைன்னு சொல்லல, அதுக்கு மேலான ஒரு சமாதானம் இருக்கு பாருங்க, அதுக்கு மேலான ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. சமாதானத்தை குறித்து பின்னுக்கு பேசல, அதனால இப்ப நான் அதை சேர்க்க முடியல. சமாதானம் ஒன்று நிறைக்கும் பாருங்க. துயரமும் இழப்புகளும் வேதனைகளும் கண்ணீர்களின் மத்தியிலே இரண்டொரு மன மகிழ்ச்சி, ஒரு மன ஆறுதல், ஒரு மன சந்தோஷம் நம்முடைய வாழ்வை என்ன செய்கிறது? துடித்து விடுகிறது. அதிலேதான் அநேகர் எழும்புவார்கள். தூக்கம் அடைந்து விழுந்து கிடக்கிறவர்கள் எப்ப எழும்புவார்கள் தெரியுமா? அந்த நேரத்தில் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் மனமகிழ்ச்சி என்பது இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய வாழ்க்கையை எது கூட ஆட்கொள்ளுகிறது, எது கூட ஆட்கொள்ளுகிறது? உங்களுடைய இருதயத்தில் எவ்வளவு பாரமும் எவ்வளவு மனமகிழ்ச்சியும் இருக்கிறது, எவ்வளவு வேதனையும் எவ்வளவு மனமகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் கூட அவருடைய எதிர்காலத்தை குறித்து கவலையாக யோசிப்பது, கவலையாக சிந்திக்கிற வாழ்நாட்கள் அவைகள். பெற்றோர் ஒருபோது நினைத்து விடக் கூடாது வாலிப பிள்ளைகளுக்கே கவலை இல்லை என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லவா, அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவங்க கவலைப்படுகிற காரியங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இருக்கட்டுக்குமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்முடைய வாழ்விலே எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், என்ன தெரியுமா, நல்ல ஓட்டத்தை நான் முடித்தனப்பா, கவலை இருந்தது தான், கஷ்டம் இருந்தது, ஆனா உங்களுடைய ஆவி என்னை பலப்படுத்திச்சு, உங்களுடைய ஆவி என்னை தைரியப்படுத்திச்சப்பா. ஹலலுயா ஹலலுயா. உங்களுடைய ஆவி என்னை நடத்தி சென்று சொல்லி கர்த்தருக்குள்ளே சொல்லக்கூடியவர்களாக இருக்க தெரிய வேண்டும். ஹலலுயா. கொலோசியர் முதலாவது அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமாக ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசித்து ஒரு சில கருப்பொருள்களை பார்க்க நான் விரும்புகிறேன். ஹலலுயா. கொலோசியர் முதலாவது அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்கள். கொலோசியர் 1:24.
இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே
நிறைவேற்றுகிறேன்.
உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில்
சந்தோஷம் அடைகிறேன். இப்பொழுது நான் பவுல் என்ன சொல்லுகிறார், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் நான் படுகிற பாடுகளில் சந்தோஷம் அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவர்கள் நிமித்தம் படுகிற பாடுகளிலே சந்தோஷம் அடைகிறவனாக இருக்க வேண்டும். விளங்குறதா என்ன சொல்லுகிறேன், மற்றவர்களால் வருகிற பாடுகளாக இருக்கட்டும், மற்றவர்களுக்காக படுகிற பாடுகளாக இருக்கட்டும், ரெண்டு இருக்கிறது. ஒன்று நாங்கள் இன்னும் ஒருவருக்காக படுகிற பாடு, சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், சில வேதனைகள் நாங்கள் மற்றவர்களுக்காக. ஒருவேளை மற்றவர்களால் நமக்கு பாடுகிற ஒன்று அவர்களால் வருகிற பாடுகள், இது ரெண்டிலையும் கிறிஸ்துவுக்குள்ளே மகிழ்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷம் அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டும் ரெண்டு தராசு, ரெண்டும் பயங்கரமானது, ஒரு மனிதனை இழுத்து விடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டுக்கு நடுவிலையும் கர்த்தருடைய மனமகிழ்ச்சிக்குள் நாங்கள் வாழ தெரிய வேண்டும். ஆவியின் கனி என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அப்பப்போ பார்த்தா கவலை, எங்க சந்தோஷம்? அப்பப்போ பார்த்தா வேதனை, எங்க சந்தோஷம்? அப்பப்ப பார்த்தா அழுதுறோம், எங்க சந்தோஷம்? பாருங்க, மகிழ்ச்சியாக இருப்பது லேசானமான காரியம் என்று சொல்லி நான் பேசவில்லை. அதனால தான் கலாத்தியர்ல எழுதப்பட்டு இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு வேறொன்றும் கிடையாது, இப்படிப்பட்ட காரியத்துக்கு எதிராக ஒன்று கிடையாது, ஒரு வசனத்தில் கொண்டுற முடியாது. ஆகையினால கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்க. ஹலலுயா. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்குள்ளே மகிழ்ந்திருக்க தெரிய வேண்டும். ஹலலுயா ஹலலுயா. 1 Thessalonians 2:19 வாசிங்கள். 1 Thessalonians 2:19. ஹலலுயா.
எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்?
யார்?
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிற
ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷன் எழுதுகிற வார்த்தைகள் என்ன தெரியுமா, எங்களுக்கு சந்தோஷம் நீங்களா வணங்குறதா? ஒரு ஒரு தேவ ஆவியின், அதாவது ஒரு ஆவிக்குரிய கனியை, சந்தோஷத்தின் கனியை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்வில் இருந்து புறப்பட வேண்டிய வார்த்தைகள் இவைகள். எவைகள்? எங்களுக்கு சந்தோஷம் நீங்கதாப்பா. யாரு? நீதா. ஊழியக்காரன் சொல்றான், நீதா எனக்கு சந்தோஷம். கடைசி வசனம் என்ன தெரியும் சொல்லுது சிஸ்டர் வாசிங்க, கடைசி வசனம் என்ன சொல்லுது,
எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள்.
நீங்களோ எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவ ஊழியக்காரன், ஒரு முதிர்ந்த விசுவாசி என்று வையுங்க, அவனுடைய வாழ்வில் இருக்க வேண்டிய வார்த்தைகள் என்ன தெரியுமா, நீங்க தான்ப்பா எனக்கு சந்தோஷம், நீங்க தேவ சமூகத்தில் நிப்பீங்க பாருங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். எங்களுக்கு எது சந்தோஷம் இன்னைக்கு, எது நம் வாழ்வில் சந்தோஷம்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில் பணம் இருந்தால், பட்டம் இருந்தால், அது இருந்தால், இது இருந்தால் தான் சந்தோஷம். பிரியமானவர்களே, அவைகள் நமக்கு சந்தோஷத்தர். நேற்று நாள் சொன்னேன் பாருங்க, இன்னைக்கு முடிந்தா வாசிக்கிறேன். நேற்று நாள் சொன்னேன் பாருங்க, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வைத்திருக்கிற பணத்திலேயோ உங்கள் பட்டத்திலேயோ எங்களுக்கு ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு சந்தோஷம், அது எங்களுக்கு தேவையில்லாத. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் நல்லாய் வாழ்ந்துங்க, ஆனா நீங்கள் கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே வளருகிறது தான் எங்கள் சந்தோஷம். என்று அருமையான ஒரு ஜப கூட்டத்தை அனைவரும் மிஸ் பண்ணினீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே எங்கள் நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரியுடமாய் இருப்பவர்கள் யார்? யார்? 5:14 வாசிங்கள். 5:14 சீக்கிரமாக போகலாம்.
மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும்
சந்தோஷமாயிருங்கள். மேல் ரெண்டு வசனமும் வேதத்துக்கே முக்கியமான வார்த்தைகள் அடக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு வசனம் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற காரியங்களை பார்த்தாலே மனுஷன் பெரிய பாடுபடணும் பாருங்க. ஆனா அது எழுதி விட்டு பின்னுக்கு மாத்திரம் சொல்ற ஒரு வசனத்துல போடுறாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருனி. எப்பொழுது? இப்ப மேல் 14 வருஷத்தை வாசிங்க சிஸ்டர். மேலும் சகோதரரே,
சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவெனில்,
போதிக்கிறது என்னவெனில்,
ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க,
ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. ஒழுங்கில்லாதவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நன்றாக புத்தி சொல்லு. சபையிலே ஒழுங்கில்லாம 4 பேர் இருக்கத்தான் செய்வாங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். விளங்குறதா? அடுத்தது வாசிங்க,
திடனற்றவர்களை தேற்றுங்கள்.
திடனற்றவர்களாக இருப்பார்கள், சோர்ந்து விடுவார்கள், தள்ளாடி விடுவார்கள், திடீர் திடீரென்று ஏதாவது பண்ணி விடுவார்கள், நன்றாக இருக்கிறார்கள் என்று பார்த்த பொழுது பார்த்தா முழங்கால நடக்க தொடங்கி விடுவார்கள், நன்றாக ஓடுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தா திடீரென்று பார்த்தா தடம் புரளுவார்கள். இவங்களை என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா கத்தருக்கு சோதரும். பலம் கத்தர் மீது வைத்திருக்கிற பலம். காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், அதில் நாம் பலம் அடைய வேண்டும். சித்தார்த்த வாசிங்க,
ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள்.
ஒருவனும் மற்றொருவன் செய்கிற தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். இவன் சந்தோஷமா இருக்க முடியும், இந்த வசனங்களை கை கொள்ளுகிற மனுஷன் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த ரெண்டு வசனத்தையும் கை கொள்ளுகிற ஒரு விசுவாசி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக வாழ முடியும். அநேகர் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரே பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, இவங்களால பிரச்சனை. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டால் ஆவியின் கனி உங்களுடையது, உங்களுடையது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய செய்தியின் நோக்கம் என்னவெனில், நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க வேண்டும். குடும்பம் பிள்ளைகளோடு தேவ சமூகத்திலே மகிழ்ந்திருங்கள். ஹலலுயா. வீடுகளில் சந்தோஷமாக இருங்கள். ஹலலுயா. மகிழ்ச்சியாக இருங்கள். ஹலலுயா. நன்றாக தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இருங்கள். ஊழியத்திலே வருகிற பிரச்சனை, சபையிலே வருகிற பிரச்சனை, குடும்பத்திலே வருகிற பிரச்சனை எல்லாவற்றையும் தூக்கி தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திரு. எல்லாவற்றையும் அவர் காண்கிறவரும், எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறவரும், எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவரும் அவர். ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், தொடர்ந்து மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும்,
மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள்.
மற்ற யாவருக்கும் நன்மை செய்வதற்கு நாடுங்க, முயற்சி செய்யுங்க. ஹல்லேலூயா. நாடுங்க, முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த வசனத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இவர் மேல ரெண்டு வசனம் எழுதினாரு பாரு, இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அது எழுதுகிறார்? மேல் ரெண்டு வசனத்துக்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய விதத்தை குறித்து, ஒரு தேவ பிள்ளை இருக்க வேண்டிய விதத்தை குறித்து எழுதினவர் திடீரென்று பார்த்தா நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாகிறீங்க. இவ்வளவு இருந்தாலும், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், இவ்வளவு கஷ்டங்கள் உனக்கு இருந்தாலும், நீ தேவனுக்குள்ளே சந்தோஷமாகிறப்பா. அந்த கனியை நீ விட்டுறாத, அதை திருட விட்டுறாத. வருகிற பிரச்சனைகள் அந்த கனியை கொண்டு போக விட்டுறாத. உனக்கு பல பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லல, உனக்கு பல கஷ்டம் இருக்குது இல்லைன்னு சொல்லல. உன் கவலைகள், உன் நாட்களை, உன் வாழ்நாட்களை திருடி விடாத படிக்கு கவனமாயிரு, கவனமாயிரு. எனக்கு தெரியும், கவலை என்பது ஒரு வைரஸ் மாதிரி மனிதர்களை கொண்டே போடும் பாருங்க, எழும்பவே விடாது பாருங்க, விடவே விடாது. நான் நன்றாக அதை குறித்து பேசுறேன், பின்னுக்கு வர்றேன், கொஞ்சம் பேசலாம். கவலை என்பது இலகுவான ஒரு காரியம் கிடையாது. இந்த பூமியில எல்லா வருத்தத்துக்கும் என்ன கொடுத்த அளவுக்கு நாங்க மறந்து கண்டுபிடிச்சல. இந்த கவலை இருக்கு பாருங்க, ஒரு மனுஷனை படுக்க வச்சு விடும், எழும்ப விடாது, ஒன்றை செய்ய விடாது. டோட்டலாக ஒரு மனுஷனுடைய சுபாவங்களையே அது மாற்றிவிடும். கவலை எல்லாவற்றை குறித்து கவலை. தாய் தகப்பன் தங்கள் பிள்ளைகளை குறித்து, யோ உன் பிள்ளைகள் இருக்கிற நாள் முழுத்துல நீ கவலையோடையா இருக்க போகிறாய், அதற்காக உனக்கு கர்த்தர் பிள்ளைகளை தந்தார், அவர் பார்த்துக் கொள்வார், சந்தோஷமா இரு. தேவனுக்குள்ள குடும்பத்தை வைத்து உன் குடும்பத்துல குறைவுகள் இருக்கலாம், பெரியமானவர்களே உனக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், உனக்கு காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்கள் போல நீ ஆசீர்வதிக்க. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீரையும் சோறும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற வாழ்வை போல ஒரு வாழ்வு இல்லைன்னு சொல்லி நீதிமொழிகள் சொல்லுகிறது. மகிழ்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கப்பா, சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. நன்றாக மற்றவர்களோடு நன்றாக மனம் விட்டு சிரித்து பேசி சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் இது கர்த்தர் கொடுத்த வாழ்வு, இது தேவன் கொடுத்த வாழ்வு நமக்கு. அதை வீணாக்கி கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. அதை வீணாக்கி கொள்ளாதிருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் எப்படிப்பா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும், எப்படி எப்பொழுதும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னா சொல்லுங்க, எப்பொழுதும் எப்படி மகிழ்ந்திருக்க முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லா பிரச்சனைகளும் மத்தியிலையும் உன் அடித்தளத்தில் உன் இருதயத்தில் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நன்றாய் நித்திரை கொள். இன்னைக்கு தெரியுமா, அநேகருக்கு அநேக பிரச்சனைகளாலே அவர்கள் நித்திரையே கொள்றதில்லை. கவலை, அதே கஷ்டம், கவலைகளினாலே வருத்தங்கள் உருவாகும். தெரியுமா உங்களுக்கு, வருத்தங்கள் உருவாகும். இருக்கட்டுக்குமே, அதை அப்படியே பேசலாமே. பிறகு அல்ல, யாக்கோபு முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு முதலாவது, சீக்கிரமாக போகலாம், நான் வார்த்தைகள் கொஞ்சம் எடுத்துட்டேன் நம்புறேன், அதனால கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாக போகலாம். அல்லேலூயா. யாக்கோபு முதலாவது அதிகாரம் 1-3 வரையும் வாசிங்க, சீக்கிரமா.
தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு, சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும்
குறைவுள்ளவர்களாக,
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
எனக்கு 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 இது யாக்கோபு என்ன எழுதுறா தெரியுமா, சிறந்த ஜனத்துக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களுக்கு உண்டாகிற பிரச்சனைகள்ல
பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக,
அதை மிகுந்த சந்தோஷமாய், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, உங்கள் விசுவாசத்துக்குரிய சோதனையிலே நீங்கள் அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. எது? உன் விசுவாசம் சோதிக்கப்படும். நான் விசுவாசத்தை குறித்து பேசல, உன் விசுவாசம் சோதிக்கப்படும். அது பல வண்ணத்திலே சோதிக்கப்படும், அது பல வர்ணத்திலே சோதிக்கப்படும், அது பல விதத்திலே சோதிக்கப்படும். ஒரு அது ஒரே விதத்தில் சோதிக்கப்படாது. ஒரு சிலருக்கு மரண தருவாயில் சோதிக்கப்படும், ஒரு சிலருக்கு சொத்துக்கள்ல சோதிக்கப்படும், ஒரு சிலருக்கு சுகத்தில் சோதிக்கப்படும், ஒரு சிலருக்கு பலத்தில் சோதிக்கப்படும். இந்த சோதிக்கப்படுகிற பொழுது அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கோ. சிதறுண்டவர்களுக்கு எழுதுகிறார், என்னை உன்னை போன்றவர்களுக்கு. திருப்பி வாசிக்கும்
தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு,
சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும்,
சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும்
வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறது.
வாழ்த்துதல் உண்டாவதாக.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது,
நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படுவீங்க,
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது,
அது உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை,
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து.
இந்த பாருங்க, விசுவாசத்தின் பரீட்சை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம் பொறுமையா, அதை குறித்தும் பின்னுக்கு வரலாம், நாங்கள் ஆவியின் கனியில பார்க்கலாம் பின்னுக்கு. இப்ப தொடர்ந்து வாசிங்க, விசுவாசத்தின் பரீட்சையானது
பொறுமையை உண்டாக்கும் என்று
அறிந்து
அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
அதை மிகுந்த சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கப்பா, எடுத்துக்கொள்ளுங்க. யாரு சந்தோஷமா எடுத்துக்கொள்றது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வசனங்கள் பார்ப்பது ஏதோ ஒரு செய்தி கேட்பதுக்கு அல்ல, திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்களே சோதித்து பாருங்கள். நமக்கு வருகிற பிரச்சனைகளும், நமக்கு வருகிற சோதனைகளும், நமக்கு வருகிற வேதனைகளை யார் சந்தோஷமாக எடுத்துக்கொள்வது? ஆவியின் கனியை பெற்றுக்கொண்ட நாம் எதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வது? கண்ணீர் தான், கவலை தான், வேதனை தான், துன்பந்தா வேணா ஆண்டவர, அது வேணா ஆண்டவர, ஒரே கவலை. ஜபத்துல முக்காவாசி ஜபங்கள் நமக்குரியதாகவே இருக்கிறது. தேவராட்சியத்துக்குரிய ஜபங்கள் இன்றைக்கு இல்லையே. சபைக்குரிய ஜபங்கள், நான் தனிப்பட்ட ஜபத்தை குறித்து பேசுகிறேன். நாங்கள் உபவாச கூட்டத்தில் தேவராஜ்யத்தை குறித்தும் சபையை குறித்தும் தேசத்தை குறித்தும் தான் ஜபம் பண்ணுகிறோம். ஆனால் தனிப்பட்ட ஜபங்களிலே நமக்கு எவ்வளவு தேவைகள், எவ்வளவு காரியங்கள் தங்கி இருக்கிறது. புலம்புகிறோம், ஜபம் பண்ணுகிறோம், கதறுகிறோம். ஆனால் யாக்கோபு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உனக்கு வருகிற பிரச்சனை எல்லாவற்றையும் உன் விசுவாசம் சோதிக்கப்படும் சொல்லி நினைத்து அதை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள், எடுத்துக்கோ. இதை வாசித்த உடனே எனக்கு கொஞ்ச நேரம் இதுக்கு இறுதியமே நின்றுட்டு பாருங்க. அடாடாடாடாடாடா, நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது. வேதத்திலே பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் விசுவாசங்கள் சோதிக்கப்பட்டது. எடுத்து பார்க்கலாம், அதெல்லாம் அங்கே இருக்கிறதுக்கு நான் பேசுகிறது அது இல்லையா. விசுவாசத்தில் இவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், பலவித சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள், அழிவுகள், உயிர் சேதங்கள். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் என்ன பார்த்தோம் கடைசியில்? என்ன தெரியுமா சொன்னா? நான் நல்ல உடல் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப அவனுக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அவன் மனமகிழ்ச்சியா இருந்தபடியினாலே அந்த வார்த்தையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஓட்டத்தை முடிக்கிற பொழுது, நல்ல ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஆனால் கொரிந்தியர்களை நாங்கள் வாசித்த பொழுது என்ன வாசித்தோம்? அவர் சொல்ற, இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சபையை குறித்த நெருக்கந்தாவா எனக்கு நெருக்கமா இருக்கிறது, அதை குறித்த பாரம் தானே எனக்கு பாரமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் உன்னை நான் இந்த நாளில் பாட்டு கேட்கிறது என்னவெனில், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயம் உனக்கு இருக்கிறதா? யாக்கோபுடைய இருதயம் உனக்கு இருக்கிறதா? ரெண்டு பேரும் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார்கள், ரெண்டு பேரும் நம்பிக்கை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் எதை வைத்து பேசுகிறார்கள்? உபத்திரவத்தை வைத்து, சோதனையை வைத்து, பிரச்சனைகளை வைத்து. பிரியமானவர்களே, பிரச்சனைகளை சரியாக அணுக தெரிந்து விட்டால் பிரச்சனைகளோடு நாம் விளையாட முடியும். இதுக்குத்தான் அனுபவங்கள் தேவை. தேவனோடு நமக்கு அனுபவம். இப்படி ஒரு சூழ்நிலையிலே கடைசி செகண்ட்ல கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை செய்தாரே, அதை வச்சு அடுத்த சோதனையில நான் நடக்க முடியும், நடக்க முடியும். இதெல்லாம் பெரிய காரியங்கள் பார்க்கலாமே இல்லையா? என்னமொரு வசனத்தை எப்பொழுது வாசிப்போமா? யோவான் மூன்றாவது அதிகாரம்,
செய்கிறாய் அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபை.
மூன்றாவது நான்காவது வசனத்தை வாசிங்க. சகோதரர் வந்து
நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பிரச்சனை சொல்லிச்சுன்னா, அவங்களுடைய காரியம் எங்க இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, மற்றவர்களை குறித்த சந்தோஷம், மற்றவர்களை குறித்த சந்தோஷம் எங்களுக்கு, மற்றவர்களை குறித்த சந்தோஷம் அவரை அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. விளங்குறதா? திருப்பி வாசிங்க. அந்த சகோதரர் வந்து
நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை.
என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கின்ற பிரியமானவர்களே, மகிழ்ச்சி என்பது நமக்கு மாத்திரமல்ல, சந்தோஷம் என்பது மற்றவர்கள் நடக்குகிற காரியங்கள்ல நாங்கள் சந்தோஷம் அடைவது. அதுவும் ஆவிக்குரிய ஒரு கனிதான். விளங்குறதா? இங்க ஒரு தேவ மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது அருமையான கடிதம் பாருங்க. இப்படிப்பட்ட கடிதங்கள் எங்களுக்கு எழுத தெரிஞ்சா எவ்வளவு ரம்யமாக இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் எழுத தெரிஞ்சா எங்களுக்கு அன்பாக அன்பு நிறைந்த ஒரு கடிதம் நிறைக்கப்பட்டவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். நாலாவது வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகள்
சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை.
எனக்கு வேற சந்தோஷம் வேணாம். அருமையாக எழுதுகிறார் இல்லையா? எனக்கு வேற சந்தோஷம் ஒன்றுமே வேணாமா? எனக்கு பணத்தில் இருக்கிற பட்டத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற இந்த சந்தோஷம் ஒன்றுமே வர, என்னுடைய சந்தோஷம் எங்க தெரியுமா இருக்குது? என் பிள்ளைகள், என் ஊழியர்கள், அவர்கள் சத்தியத்திலே வளர்றாங்க பாரு. அதை நினைச்ச உடனே எனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் ஆவியின் கனி குமுறுகிறது. மகிழ்ந்திருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சரியான தேவனுடைய பிள்ளைகள் மற்றொரு வளர்ச்சியிலே சந்தோஷம் கொள்ளுவார்கள். நான் கடந்த முறை நான் சொன்னேன் இல்லையா, நான் நினைக்கிறேன் குரானில் என்று நினைக்கிறேன், ஒருவர் வளர்கிற பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கணுமா, வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதா. அதே நேரத்திலே அவர்கள் என்ன பண்ணி சொல்லுகிறார்கள், இந்த வீட்டிலே நான் இருந்தால் இன்னைக்கு முன் வீட்டுக்காரர்கள் அவருடைய மதில்களை உயர கட்டி எனக்கு போக வேண்டிய காட்டை தடை பண்ணக்கூடாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு சொல்லுகிறார்கள். அதை என்னை சிந்திக்க வைத்தது. எனக்கு போக வேண்டிய காட்டை ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது, தடை செய்யக்கூடாது. அவ்வளவுத்துக்கு மற்றவருடைய வளர்ச்சியிலே சந்தோஷம் கொள்ள வேண்டும், மற்றவருடைய ஆசீர்வாதத்திலே நாங்கள் மகிழ வேண்டும். ஹலலோயா, ஹலலோயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த பூமியிலே எனக்கு ஏதோ அவ்வளவுதான், இந்த பூமியிலே உனக்கு எவ்வளவோ அது அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தர் எதையெல்லாம் நினைத்திருக்கிறாரோ அது உனக்கு வாழ்விலே நடக்கும், நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம்,
தெமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள்.
இங்கே தீமேத்ரியை குறித்து எழுதுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றிருக்கிறான். அருமையான ஒரு காரியம் பாருங்க, நேற்று நாள் சொன்னேன், ஜெபம் பண்ணினேன், சாட்சியுள்ள ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும். முன்மாதிரியான வாழ்க்கை, முன்மாதிரியான ஊழியம், முன்மாதிரியான செயல்பாடு, முன்மாதிரியான ஓட்டங்கள், மற்றவர்கள் நாங்களை பார்த்து அந்த கால் சுடரிலே நடக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அழகு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பின்பற்ற முடியுமா, மற்றவர்கள் பின்பற்ற முடியுமா என்பதுதான் நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி பாருங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பேசினேன், அவர்கள் கிறிஸ்துவை நோக்கி, நீ எனக்கு பின்னாக வந்தீனா கிறிஸ்துவை சந்திப்பாய். ஹல்லேலூயா. அவன் செய்யாத காரியம் என்னப்பா, அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னுக்கு பொறுத்தின பாடு போல அவ்வளவுத்துக்கு பாடுகளை சகித்த மனுஷனும். ஹல்லேலூயா. நான் உங்களை கேட்கவா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து மற்றவர்கள் உங்கள் அடிச்சுவர்களே நடக்க முடியுமா, என் அடிச்சுவர்களே மற்றவர்கள் நடக்க முடியுமா சொல்லுங்கள். வசனத்தை வச்சு சும்மா பேசிட்டு இருக்கிறதுலே ஒருவருக்கும் பிரயோசனம் கிடையாது, ஒருவருக்கும் பிரயோசனம் கிடையாது. வேதத்தை வாசியுங்கள், அதை கை கொள்ளுங்கள், ஆனால் அதன்படி நடவுங்கள், மற்றவர்கள் உங்களை பின்பற்றத்தக்கனவையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று அழகழகாய் வாசிப்போம், அழகழகாய் வாசிப்போம். இன்னைக்கு அந்த வசனம் வாசிக்க இல்லையா, வரணுமே அதுல விட்டுட்டுனா நான் பின்னுக்கு வரும் நினைக்கிறேன். அழகழகாய் வாசிப்போம். நேற்றைய நாளில் உங்களுக்கு நான் சொன்னேன் சொல்லி நம்புகிறேன், நான் சொன்ன சாட்சியாக நான் சொன்னேன், இந்த போதகரை குறித்து நான் நேற்றைய நாளிலே சாட்சியாக சொன்னேன். ஜீவிய சாட்சிகள் நம்முடைய வாழ்வுக்கு தேவை. ஹல்லேலூயா. கடந்த 2 கிழமை அவருடைய அண்ணியை இழந்து விட்டார். 2 கிழமைகளாக அவருடைய அண்ணி, சொந்த அண்ணியை அவர் என்ன செய்து விட்டார், இழந்து விட்டார். 2 கிழமைகளாக அவர் இலங்கை தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த காரியம், இந்த 2 கிழமைகளையும் அவருடைய ஊழியங்களில் எந்தவித குறைவுமே அவர் வைக்கவில்லை. சொந்த ரத்தம், சொந்த அண்ணன், எனக்கு தெரியல அவர் எத்தனை வயசு, 70 வயசுன்னு நினைக்கிறேன், நம்புறேன், குறையெல்லாம் கூடலாம். எத்தனை வருஷ காலத்தில் அவரோடு நடந்து வந்த மனுஷன், பக்கத்தில் தான் இருந்தார், பேசினார், இருந்தார். ஆனால் நானும் எதிர்பார்த்தேன், நேற்று சொன்னதை நான் உங்களுக்கு திருப்பி சொல்லிடுறேன், எதிர்பார்த்தேன், கொஞ்சம் பாருப்பா ஒரு 2 கிழமைக்கு நீ எல்லாவற்றையும் பொறுப்படுத்துக்க, நடத்து, நான் வந்து பார்க்குறேன், எனக்கு இப்படி கவலைகள் இருக்கிறது, என் வீட்டில் இவ்வளோ இழப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவார்னு பார்த்தேன். அவர் ஒன்றுமே சொல்லல, ஒன்றுமே சொல்லல. அதன்படி நானும் அவரை உத்தரவுப்படுத்தாம அவர் சொல்லுகிறபடி எல்லாம் ஒன்றுண்டா அவர் சொல்றதையே செய்து கொண்டே வந்தேன். நினைச்சு நாம ஒரு இதை கொடுத்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அவரை அவருடைய பிளான்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் எங்களை பின்பற்றுகிற அளவுக்கு நாங்கள் நடக்கணும், நடக்கணும். அதுதான் வாழ்வு, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. ஆகையினால வேதம் வாசிக்கிறதுல இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள், தேவனை அறியாதவர்களும் வேதத்தை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த நீதிமொழிகள் பிரசங்கி எல்லாம் விரும்பி வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே. அதிலே அந்த வார்த்தைகள் ரம்யமாக இருக்கும், ஆசையாக இருக்கும், விருப்பமாக இருக்கும், வேண்டுதலாக இருக்கும். இதை வாசிக்கிறவர்கள் அநேகர். அதனால பிரயோஜனம் என்ன? வாழ்வு மற்றவர்களால் பின்பற்ற தடக்க அளவுக்கு இருக்க வேண்டும், எங்களை தொடர வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹலலோயா, ஹலலோயா. ஆகையினாலே தேவனுக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ந்து இருப்பதற்கு பிரயாசப்படுங்கள். இப்பொழுது ஒரு வசனம், ஒரு சில காரியங்களை பார்த்து நான் சீக்கிரம் முடிச்சிருந்த நேரம் நெருங்குகிறது. மற்ற யாராவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அருமையான ஒரு சம்பவம், அதை நாம் பார்த்து சீக்கிரமாக நாம ஆராதனையை முடிக்கலாம். ஹலலோயா. மற்ற யாராவது அதிகாரம் 27 வசனத்தில் இருந்து வாசிங்கள், முடியும் வரைக்கும் வாசிங்கள். 27 வசனம் வரை.
கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்கு கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்.
கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீரத்தில் அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? பெரியமானவர்களே, விஞ்ஞானம் நலந்திருக்கலாம், விஞ்ஞானம் வளர்ந்திருக்கலாம், படித்திருக்கலாம், எல்லாமே நம் வாழ்வில் பெருகி இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் கவலைப்படுகிறதுனாலே அதில் வருகிற நன்மைகள் என்ன? நன்மைகள் என்ன? நான் பேசுகிறது இந்த பிரிவினைகளை குறித்து பேசவில்லைப்பா. நம் வாழ்விலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. நாம் ஒரு மனிதரில் பிரிந்து போகிற பொழுது அது ஒரு கவலைக்குரிய விஷயம். அது புரிவுகள் எல்லாம் இலகுவானதல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வைத்து கவலைப்படுகிறதுனாலே நம்முடைய வாழ்விலே பலன் ஒன்றும் இல்லை, காரியங்கள் ஒன்றும் இல்லை. கண்ணீர் தான் மிச்சம், வேதனை தான் மிச்சம், எங்க சரீரத்தில் வருத்தங்கள் தான் மிச்சம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதனால என்ன வரப்போகுது? பிரியமான தேவன் பிள்ளைகளே, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுவது என்ன? வாசிங்க 28 வசனம்.
உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை.
இந்த பாருங்க, இந்த காட்டு புஷ்பங்கள், இந்த ரோட்ல நிக்கிற மரங்கள் எல்லாம் தடபாட்டுக்கு வளருது. அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஒருத்தன் கிடையாது, அதை கவனிக்கிறதுக்கு ஒருத்தன் கிடையாது. காட்டு புஷ்பங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க, எல்லாம் தந்த நேரத்தில் சாப்பிட்டு ஏதோ தந்த பாட்டுக்கு போகுது. இவர்கள் எல்லாரிலும் விட நீங்கள் விசேஷித்தவர்களாக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட உங்களுக்கும் எனக்கும் தான் கவலைகள் கூட. நல்ல ஒரு பாட்டு ஒன்று படித்தாங்க, சின்ன சித்து குருவியே, சின்ன சித்து குருவியே, உன்னை அழகாக படைத்தது யாருன்னு சொல்லி. அந்த குருவி கலகல கலகலன்னு விடிய காலம் இருந்து கூவி கூவி கும்மி அடிச்சுட்டு போகுது பாருங்க. ஆனால் மனிதர்களோ விடிய எழும்புகிற பொழுதும் கண்ணீரோடு எழும்புவது, படுக்க போகிற பொழுதும் கண்ணீரோடு போவது. ஆனால் ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் பெற்றவர்கள், சந்தோஷத்தை பெற்றவர்கள், நாம் சந்தோஷத்தை பெற்றவர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு இன்னைக்கு எப்படி இருக்கிறது? எவ்வளவுக்கு மனமகிழ்ச்சி, எவ்வளவுக்கு இருக்கிறது? நம் வாழ்வில் இழந்து விடுகிறோம் மனமகிழ்ச்சியை, நாம் இழந்து விடுகிறோம் சந்தோஷத்தை, நாம் இழந்து விடுகிறோம் மகிழ்ச்சியை, நாம் இழந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. 29 வாசிங்க.
என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு
சொல்லுகிறேன்.
நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக
உடுத்துவித்தால்
உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக
நிச்சயம். பிரியமானவர்களே, இந்த தேவ சமூகத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்க. உலகத்தில் இருக்கிறவைகளை, புஷ்பங்களை, காட்டு பறவைகளை போஷிக்கிறது தேவனே, ஆனால் உன்னையும் என்னையும் அவர் போஷிப்பது அதிக நிச்சயம். உன்னையும் என்னையும் நடத்துவது அதிக நிச்சயம். உன்னையும் என்னையும் தேவன் போஷிப்பது அதிக நிச்சயம். ஆகையினாலே கவலைப்படாதீர்கள். எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையினாலே முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்க, தேவ ராஜ்யத்தை தேடுங்க, உங்களை மற்றவர்கள் பின்பற்றத்தக்க அளவுக்கு தேடுங்க, உங்களை மற்றவர்கள் உங்கள் அடிச்சுவர்களே நடக்கத்தக்க அளவுக்கு தேடுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்தந்த நாளுக்குரியதை கர்த்தர் நமக்கு தருவார். ஆனா நாம் அடுத்த நாள் அடுத்த வருஷத்துக்குரியது குறித்து கவலைப்படுகிறோம். இந்த பூமியிலே அடுத்த நேரத்துக்கு நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு வாழ்வு. இந்த தேசத்திலே நாங்கள் போட்டிருக்கிற உடுப்புக்கு கூட 2 கிழமையோ 3 கிழமை கரண்டி தருகிறார்கள், கொண்டு போய் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா நம் வாழ்வுக்கு அடுத்த செகண்டுக்கு நமக்கு கரண்டி கிடையாது. ஆனால் கவலைகள் அதிகம், வேதனைகள் அதிகம். நான் என்ன பேசுறேன் என்று விளங்குதா? தேவையில்லாதவைகளை கவலைகளாக மாற்றி உங்கள் சந்தோஷத்தை திருட விடாதீங்க. தேவையில்லாத காரியங்களை உங்கள் தலையிலே போட்டு உங்கள் சந்தோஷத்தை திருட விடாதீர்கள். வாதிங்கள் கிறிஸ்துவுக்கு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆலயத்துக்கு வருகிற பொழுது கவலையோடு வருவது, ஆலயத்திலிருந்து போகிற பொழுது கவலையோடு போவது, வேத வசனங்களுக்கு செவி கொடுப்பதில்லை, வேத வசனத்தின்படி உன் பாரங்களை தேவ சமூகத்தில் வைப்பதில்லை. விசுவாசத்திலே நடந்தவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சிலருக்கு சாட்சியாய் நான் திரும்ப சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த செய்தி என்ன முடியவில்லை, ஆனால் முடிக்க விரும்புகிறேன். இதே தேசத்தில் ஒரு ஸ்திரீ ஒரு பெண் இதே தேசத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள். சாட்சி சொல்றபடினால சொல்றேன். அரசாங்கத்தினால் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போனார்கள். அந்த ஸ்திரியானவள் சகல ஜனத்தின் மத்தியிலையும் ஏர்போர்ட்ல முழங்கால் போடுவிச்சு கத்தரை நோக்கி கதறினார். இன்றைக்கு அவள் ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியாக இந்த தேசத்திலே ஜீவிய சாட்சியாக இருக்கிறார் என்பது சத்தியம். அதே வண்ணமாக இத்தாலி தேசத்திலே இந்த தேசத்திலே இருந்து பிடித்து கொண்டு போன ஒரு நபரை உங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கு நான் சொல்லுகிறேன், சாட்சியாக சொல்லுகிறேன், கத்தருக்குள்ளே மகிழ்ந்திருங்க. பிடித்து கொண்டு போனவர்களை கொஞ்ச நேரம் நில்லப்பான்னு போனார்கள். சரிதானே? கொண்டு போன பொழுது எதிர்பாராத விதத்திலே கதவுகள் திறக்கப்பட்டு அவர் அந்த தேசத்தில் போய் அந்த தேசத்தில் வாழ்ந்து இன்றைக்கு கத்தருக்குள்ளே ஒரு ஊழியக்காரலாக இருக்கிறார். இதை மாண்டு பல 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 பிரசங்கங்களும் பல சாட்சிகளையும் உங்களுக்கு உங்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக நான் சொல்ல முடியும். எதை குறித்து கவலைப்படாத, கத்தரை நம்பு, கத்தரை தேடு, கத்தர் சமூகத்தில் அர்ப்பணி, கத்தருக்கண்டு கொடு, கத்தருக்கண்டு வாழ்வு, கத்தருக்கண்டு ஓடு, மிச்சமெல்லாம் கத்தர் பார்த்துக் கொள்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கத்தரை ஒரு கொஞ்சம் தான் அறிந்திருக்கிறோம், அறிய வேண்டிய அளவுக்கு அறியவில்லை. என்ன ஒன்று சொல்லவா? மனிதர்களை நம்புவதற்கு மேலாய் தேவனை முதல்ல நம்புங்க. மனிதர்களை நம்புவதற்கு மேலாய் முதல் தேவனை நம்புங்க, அதுக்கு அடுத்தது மற்றவர்கள். இல்லாவிட்டால் இந்த பூமியிலே நாம் வாழ முடியாது, வாழவே முடியாது. வாருங்க, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை வாசிச்சு சீக்கிரம் முடிச்சிருவோமா? ஹல்லேலூயா. லூக்கா 10:41 வாசிங்க, சீக்கிரமாக வாருங்க, சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நாம முடியும். லூக்கா 10:40 வாசிங்க.
மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு
பிரியமானவர்களே, மாத்தாள் ஒரு தேவனை அறிந்தவள், பல காரியங்களை குறித்து வேதனை, பல வேலைகளை குறித்து ஒரே வேதனை. இன்றைக்கு சபையில் இருக்கிற முக்காசி விசுவாசிகளுக்கு இதுதான் பிரச்சனை. இல்லை என்று சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை அறிந்து கத்தரை அறிந்து அன்னு தினமும் தேவ பிரசனத்தை ருசித்து ஆராதனை செய்து வேதங்களை வாசித்து பிரசங்கங்களை கேட்கிற அநேகருடைய வாழ்வில் என்ன பிரச்சனை தெரியுமா? அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவது. கவலை கவலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைப்பா, அதை குறித்து பேச வரேன். ஆனா கவலை, துன்பம், வேதனை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவையானது ஒன்று. அங்க நில்லு, தேவனை நம்பு, ஆண்டவருக்கு முன்புக்கு நில்லு, ஆண்டவரோடு பேசு, ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணிக்கோ, ஆண்டவரோடு போராடு, ஆண்டவரோடு வாதாடு, ஆண்டவரை பிடி, ஆண்டவரை கதறு. ஏனெனில் நாம் கவலைப்படுகிறதுனால் ஒன்றும் நம் வாழ்விலே நாம் சாதிக்க போறது கிடையாது, ஒன்றும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சந்தோஷமா இருங்க, கவலைப்படுகிறதுல ஒன்றும் வரப்போறதில்லை, வரப்போறதில்லப்பா, வரப்போறதில்லை. எங்க வாழ்விலும் சரி, உங்க வாழ்விலும் சரி. நீங்க ஒரு விதமான பிரச்சனையில் போனால் நாங்கள் இன்னும் ஒரு விதமான பிரச்சனையில் போவோம். ஆனால் ரெண்டுலையும் கவலைப்படுகிறதுல ஒன்றும் வரப்போறதில்லை. அப்படித்தான் நீ ஒருவேளை கவலைப்பட்டாலும் ஊட்ட வேண்டியது ஒன்று இருக்கிறது, அது அவருடைய சமூகம். ஆண்டவர் மாத்தாலை பார்த்து என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், தேவையானது ஒன்று. வாசிங்க சிஸ்டர், வாசிங்க.
தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால்
என்ன. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே உங்களை உற்சாகப்படுத்த நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள், அமர்ந்திருங்கள், காத்திருங்கள். கவலை நாம மாறித்தான் எதையும் செய்வது, கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது தேவ சமூகத்துக்கு வருவதில்லை, ஒழுங்காக தேவனை தேடுவதில்லை. ஆனால் வேதம் என்ன மாறாக சொல்லுகிறது, தேவன் சொன்னதுக்கு மாறாகத்தான் நாம் எதையும் செய்வதுண்டு. ஆண்டவர் சொன்னார், நீ கவலைப்படாத, தேடி தேவ சமூகத்தை. ஆனா இங்க நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது தெரியுமா, கவலைப்பட்டுட்டு வீட்லயே இருக்கிறது, வீட்லயே இருக்கிறது. திடீரென்று உற்சாகம் வந்த உடனே வந்து நிற்பது, பிறகு வந்தா திருப்ப போய் நின்று விழுந்து விடுகிறது, திருப்பி ரெண்டு கிழமைக்கு திருப்பி வந்து நின்று நான் நிற்கிறது. இது இல்லையா வாழ்க்கை? நான் முதல்ல சொன்னேன், உங்களை பின்பற்றத்தக்க அளவுக்கு வாழுங்க. மற்றவர்கள் உங்களை பின்பற்ற வேண்டும், முதிர்ந்த விசுவாசிகளை பின்பற்ற வேண்டும், முதிர்ந்த விசுவாசிகளை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும். அதுதான் சபை, அதுதான் சபை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. ஆபகுக் கண்ட தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு காரியம் வந்திருக்கிறது, ரெண்டு வார்த்தைகள் தான், அது என் உள்ளத்திலே கொஞ்சம் இடம் பிடித்தது. அதை நான் வாசித்து விட்டு நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், ஆபகுக் மூன்றாவது அதிகாரம் 17-18, அது கடைசி, அது மூன்று அதிகாரம் தான். அதுல
அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி
கூறுவேன். இந்த வசனத்தை நாம சொல்ல முடியுமாப்பா? இந்த வசனத்தின்படி எங்களால் வாழ முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் முன்னுக்கு மூன்று அதிகாரத்தில் சில சம்பவங்களை ஆண்டவர் காட்டுகிறான். அவர் எல்லாவற்றினுடைய முடிவிலே அவன் வந்து சொல்லுகிறான், நான் உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன், நீர்தான் என் நம்பிக்கை, அதனால என்னதான் நடந்தாலும் நான் உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம் வாழ்விலே பிரியமானவர்களை இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களால் சொல்ல முடிவதில்லை. யாரும் நாம் இழக்கிறதை நன்மை கண்டு யோசிப்பதில்லை, யாரும் இழப்பதை நாங்கள் நன்மை கண்டு யோசிப்பதில்லை. ஒன்று எங்கள் வாழ்வில் இருந்து இழந்து விட்டால் அதை நன்மையாக நினைக்க மாட்டோம். ஏன், எதற்கு, ஏன் அப்படி நடந்தது, நான் தேவ பிள்ளை, ஏன் எனக்கு நடந்தது. விசுவாசத்தை குறித்து, சோதனை குறித்து முதல்ல பேசணும். ஆனால் நாம யோசிக்கிறது, கிறிஸ்தவர்கள் யோசிப்பது இல்லாமல், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, ஏன் இது வந்தது, எதற்கு இது. ஆனால் ஆபகம் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்கு நான் மகிழ்ந்திருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்வில் இருந்து ஒன்றை நீ இழக்கிறாய் என்று சொல்லினால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு. யாரோ ஒருவர் சொன்னது ஞாபகம் இருக்கிறது, நான் ஒரு யூரோ ஒரு யூரோவை தொலைத்தேன் என்று சொல்லி சொன்னால் அது போய் சேர வேண்டியவர்களுக்கு போய் சேரும் என்று சொல்லி ஒருவர் சொன்னதுண்டு. அது போய் சேர வேண்டிய ஒருவருக்கு அது போய் சேரும் என்று சொல்லி சொன்னதுண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய இழப்புகள் நம்முடைய வாழ்விலே துக்கங்களை கொண்டு வந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்வில் வருகிற பிரச்சனைகள் நம் வாழ்விலே கஷ்டத்தை கொண்டு வரக்கூடாது. வேண்டாததை எடுத்துக் கொள்ளாதிருங்கள். ஒன்றை இழந்தால் தேவன் எனக்கு ரெண்டு தருவார், ஒன்றை விட்டால் தேவன் என்ன ஒன்று தருவாரப்பா. என் தேவன் தந்தது தானே போகட்டக்கம். யோபு என்ற பக்தர் என்ன சொல்லுகிறார், தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யார் கொடுத்தது நமக்கு இவைகள் எல்லாம், நாங்க இழறதெல்லாம் நாம் எல்லாம் பயங்கர சொந்தம் காட்டுவோம், இது என்னுடையது. கர்த்தர் கொடுத்தவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அப்படிப்பட்ட யோபுவை ஆண்டவர் கடைசியில கொண்டு இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோபுவை இரட்டிப்பாக ஆசீர்வதித்ததை மாத்திரம் நாம் பிடித்துக் கொள்வதுண்டு, ஆனால் யோபு செய்தவைகளை நாம் பிடித்துக் கொள்வதில்லை. யோபுனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்திலே எல்லோரும் மகிழ்வதுண்டு. ஆண்டவர் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார், உண்மை. ஆனால் யோபு செய்தது என்ன? அவன் இழந்தவைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அறிக்கை பண்ணினான். ஹல்லேலூயா. கர்த்தர் கொண்டு போயிட்டாரப்பா, சரி அவர் தானே எனக்கு தந்தா, ஆண்டவருக்கு சோத்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை நான் பார்த்து ஒரு கேள்வி கேட்கவா, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எவ்வளவுக்கு சந்தோஷமாயிருக்கிறீர்கள், எவ்வளவுக்கு நீங்கள் மகிழ்ந்திருக்கிறீர்கள், ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்வில் எவ்வளவுக்கு கிரியை செய்கிறது, சந்தோஷம் என்கிற கனி நம்முடைய வாழ்வில் எவ்வளவுக்கு இடத்தை பிடித்திருக்கிறது, எவ்வளவுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளோடு நான் இதை முடிக்கணும். இப்ப திருப்பிகள் கலாச்சாரம் ஐந்தாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஐந்தாவது அதிகாரம் 22-23 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசித்து நாங்கள் முடிக்கலாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகைய நாளை கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். தேவனி சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலே, திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் கலை கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் கலை கூறுவேன்.